Hallelujah. 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 Hallelujah, hallelujah. Christuve ummai aaradithu vaazhthugindro. Yenenil um siluvayale ulagathai meettire. Hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூயினச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 13-17 வரை. இயேசு நிக்கதேமிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் உங்களோடு கூட இந்த இறை சிந்தனை நேரத்திலே சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் எல்லோரும் ஆண்டவருடைய அன்புக்குள்ளே கடந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் அவர்களை எல்லாம் பலப்படுத்துகிறார், புதிய வழிகளை அவர்களுக்கு உருவாக்குகிறார். அநேக வாலிப பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தையின்பால் ஈர்க்கப்படுவது ஒரு மகிழ்ச்சிக்குரிய அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் சரியான பாதையை தெரிந்தெடுத்து வருங்க, அதனால் ஆண்டவர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். இதை உறுதி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் வாலிப பிள்ளைகள் ஆண்டவரால் தொடப்படுறீங்கிறத உணர்கிற போது நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய நண்பர்கள் பாருங்கள், ஒரு கெட்ட தக்காளி ஒரு கூடையில் இருந்துச்சுன்னா அது எல்லா தக்காளியும் கெடுத்துருது. அப்போ நல்ல தக்காளி இருக்குன்னா நம்ம நல்லதாக ஆக்கணும்ல இல்லையா? இப்போ கெட்டது தீமையை கொடுக்குற போது நம்ம நல்லவர்கள் என்ன செய்யணும், புளிப்பு மாவை போல் அந்த இடத்துல இருக்கிற எல்லோரையும் மாற்றக்கூடிய ஆற்றலோடு நம்மளால் முடிந்தவர்களை அட்லீஸ்ட் நம்ம செய்யணும். இன்றைக்கு ஒரு சகோதரியனையை பார்க்க வந்தாங்க, எங்களுடைய கட்டிடத்திற்கான ஒரு சிறிய உதவி செய்ய வந்தாங்க. அப்போது அவர்கள் இரண்டு மகன்களை குறித்து பேசி கொண்டிருந்தாங்க. அதில் இரண்டாவது மகனை குறித்து அவங்க சொல்லும்போது அவர் ரொம்ப ஃபார்மலாக இருப்பார், வேளாங்கண்ணிக்கு போகும்போது தான் கோயிலுக்கு போவாங்க, அப்படிலாம் இருந்தார் ஃபாதர். இந்த திருப்பலியை காண நேர்ந்த உடனே அவரிடத்துல ஒரு பெரிய மாற்றம், அவரிடத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டாங்க. அந்த தாயினுடைய அந்த உள்ளம் மகிழ்ந்து சொன்ன வார்த்தைகளை நானும் மகிழ்ச்சியோடு கேட்டேன். நான் ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்கள், ஆண்டவருக்குள்ளே உள்ளே வராங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என் பிள்ளை உட்காந்து பூசையை முழுசாக பார்க்குறாரு, பைபிள் வாசிக்கிறாரு, பாருங்கள் எவ்வளோ மாற்றங்கள் பாருங்கள். அதனால் ஆண்டவருக்குள்ளே பிள்ளைகள் வருகிறார்கள், வந்து கொண்டே இருக்கிறாங்க. அதனால் உங்களுடைய பிள்ளைகளும் அப்படி வரணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, அந்த இறை செய்தியை கேட்க வைக்கணும், கொஞ்சமாவது கேட்க வைக்கணும். இந்த இறை செய்தி உள்ளே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய தீமையினுடைய கட்டுகள் விலகி வெளியே வந்துடும். வெளியே வர ஆரம்பிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். சில பேர் எல்லாம் கேட்குறாங்க, ஆனால் கட்டப்பட்ட நிலையில் தான் இருப்பாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த செய்தியை கேட்குற போது அதை ஒரு ரசனைக்குரிய செய்தியாக கேட்பாங்க. இது ஒரு விடுதலையின் செய்தியாக அவங்க உள்வாங்கணும். ஆண்டவருடைய வார்த்தை மட்டுமல்ல, அவருடைய செயல்பாடுகள், அவருடைய எல்லாமே விடுதலையை கொடுக்குற அபிஷேகமாக வந்தது. அப்போ அந்த விடுதலையின் பிள்ளைகள் ஒரு சில காரியத்தை, விடுதலையின் காரியத்தை செய்யணும். அன்பு செய்ய முடியாதவர்களை அன்பு செய்ய பார்க்கணும். ஒரு கணவர் வீட்டில் இருக்கிறாருன்னா அவர் இந்த பூசை வழியெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு திரும்பும் போது பூசை முடிச்சு திரும்பும் போது மனைவியை வசைப்பாடுறாரு, எல்லா மொழியாலையும் தீய வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அப்படின்னா அவர் பூசை பார்த்ததுக்கான அந்த திருப்பலி ஒப்பு கொடுத்ததற்கான எந்த பலனும் அவர்கிட்ட கிடையாது. அவர் கண்டிப்பாக கடலோட இறக்கத்தை பார்க்க முடியாது. இந்த திருப்பலியை பார்த்தவங்க என்ன செய்யணும்னா முயற்சி பண்ணணும். சரி, அன்பு செய்ய முடியாத மனைவி, அவங்ககிட்ட குறை இருக்குது, அன்பு செய்ய முடியாத கணவன், குறை இருக்குது, நம்ம என்ன செய்யணும், அன்பு செய்ய முயற்சிக்கணும். இந்த போராட்டம் தான் நமக்கு வெற்றியை கொடுக்கிறது. ஆகவே இன்றைய நாளினுடைய ஒரு ஆழமான ஒரு வார்த்தை, ஒரு செய்தியினுடைய அழுத்தம், முதல்ல நான் சொன்னது போல் முன்னுரையில் நான் சொன்னேன், நான் திருச்சிலுவையினுடைய மகிமையின் நாள். திருச்சிலுவையினுடைய அடையாளம் என்ன? இதுதான் இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் திருச்சிலுவையினுடைய அடையாளம். இந்த திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட நாள் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம கொண்டாடுறோம் அந்த திருவிழாவை. அதனால தான் உன்னதங்களெல்லாம் பாடி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருக்கிறோம். இந்த திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட அந்த மகிமையின் நாளை எப்படி கொண்டாடுறாங்க, எதுக்கு திருச்சபையில் இது வந்துச்சு, யார் திருச்சிலுவையை உயர்த்தி பிடிச்சா அப்படிங்கிறதெல்லாம் நமக்குள்ளே வர கேள்வி. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய கொஞ்சம் பேர் தெரியாமல் இருந்திருக்கலாம். தெரிஞ்சுக்கொள்வோம். எல்லாம் லேட் இஸ் பெட்டர் தென் நெவர் என்று சொல்லுவாங்க. அதாவது தெரியாமலே இருந்து சாவதை விட எதையாவது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சாகிற போது அது ஆசீர்வாதம். அதனால் நம்ம தெரியாமலே இருந்து விடக்கூடாது, லேட்டானாலும் தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த செப்டம்பர் 14 இந்த விழாவானது கொண்டாடப்படுகிறது. இந்த கிழக்கித்திய திருச்சபைகளில் பார்த்தீங்கன்னாக்க இயேசுவின் கல்லறை வந்து கல்லறை அர்ப்பணிப்பு விழா வந்து இந்த விழாவுக்கான ஒரு அடையாளமாக இருந்தது. அது வந்து அவங்களுக்கு 335 கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விழாவைத்தான் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை மற்றும் லூத்தரன் சர்ச்சஸ் மற்ற சகோதரர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வேறு வேறு பெயர்களில் இயங்கி கொண்டிருக்கிற சில சபைகள் எல்லாம் ஆண்டவருடைய இந்த விழாவை அவங்களும் கொண்டாட முயற்சிக்கிறாங்க, அவங்களும் செய்து கொண்டிருக்கிறாங்க. ரோமன் கத்தோலிக்க திருவவையில் 7வது நூற்றாண்டில் இந்த விழாவானது கொண்டாட ஆரம்பிக்கப்பட்டது. இந்த திருச்சிலுவை எதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா, கிறிஸ்து சாவை வெற்றி கொண்டதனுடைய ஒரு அடையாளமாக. கிறிஸ்து எப்படி சாவை மேற்கொண்டார், சாவை வெற்றி கொள்ள அவர் எப்படி உயர்த்தி தன்னை வைத்தார், இந்த சிலுவையின் வழியாகத்தான் தன்னை உயர்த்தி அவர் என்ன செய்தார், நமக்கெல்லாம் மீட்பளித்தார் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு அடையாளமாக, அடையாள விழாவாக இது கொண்டாடப்படுகிறது. இந்த விழா எப்போ ஆரம்பித்தது, அதுக்கான தளம் எப்படி உருவானது அப்படின்னு நம்ம பார்க்குற போது நம்மளுடைய ஒரு கதை ஒன்று வரலாறில் சொல்லப்படுகிறது. செயிண்ட் ஹெலினா அவங்க என்ன செய்கிறாங்க, கான்ஸ்டன்டைன் த கிரேட் வந்து ஆண்டு கொண்டிருக்கிறார், அவருடைய தாய் தான் வந்து இவங்க. இந்த ஹெலினா வந்து ஹோலி லேண்டுக்கு டூர் போகிறாங்க, அங்கே போய் ஆண்டவருடைய இல்லத்தை தரிசிக்க போகிறாங்க. அப்போது அவங்களுடைய அந்த பவரை யூஸ் பண்ணி அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த சிலுவையை கண்டெடுக்க முயற்சிக்கிறாங்க. அந்த சிலுவையை அவங்க கண்டெடுத்த அந்த மகிழ்ச்சியை தான் இந்த எக்ஸால்டேஷன் ஆஃப் கிராஸ் என்று சொல்கிற விழாவாக அது கொண்டாடப்படுகிறது. அவங்க கண்டெடுத்து அவங்க என்ன பண்ணதாக அந்த ஒரு அது ஒரு இடத்துல அதை நிறுவியதாகவும், பிறகு குருசேடர்ஸ் அதாவது சிலுவை போரெல்லாம் நடத்தின அவங்க என்ன செய்கிறாங்க, செயின்ட் ஹெலினாவுக்கு கட்டப்பட்டிருக்கிற ஆலயத்தில் இந்த சிலுவையை வைச்சதாகவும், அந்த ஆலயம் எங்கே கட்டப்பட்டதுன்னா இயேசுநாதர் சுவாமியினுடைய அந்த கிராஸ் கண்டெடுக்கப்பட்ட இடத்திற்கு மேலேயே இந்த ஆலயம் கட்டப்பட்டு அந்த ஆலயத்தில் இந்த திருச்சிலுவை வைக்கப்பட்டிருப்பதாகவும் நமக்கு வரலாறு கூறப்படுகிறது. இப்போ அவங்க கண்டெடுக்கும் போது இன்னொரு கதையும் கூட நான் ஒரு இடத்துலேருந்து வாசித்த ஞாபகம் உண்டு. அங்கே என்னென்னா, அது 3 சிலுவையை கண்டுபிடிக்கிறாங்க. இதில் எந்த சிலுவை இயேசுவோட சிலுவை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அப்போது அவங்க யோசித்து கொண்டிருந்தபோது அந்த வழியாக பேய் பிடித்த ஒருவர் அல்லது மனம் குழம்பிய ஒருவரை பார்க்குறாங்க. அவரை இழுத்து கொண்டு வந்து அந்த சிலுவையின் மீது படுக்க வைத்து பார்க்கிற போது ஒரு சிலுவையில் அவர்கள் அவரை கிடத்திய போது அவர் குணமடைந்தார் என்று ஒரு வரலாற்று குறிப்பு கூட சொல்லுகிறார். இப்படி தான் இயேசுவினுடைய சிலுவையை அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு உண்மை. இப்போது இந்த ஒரு விழாவைத்தான் நம்ம வந்து எக்ஸால்டேஷன் ஆஃப் கிராஸ், அதாவது திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட நாள், மகிமையடைந்த நாள் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். உண்மையாலுமே திருச்சிலுவை நமக்கு சிலுவை வந்து மகிமையடைந்த நாள் எது அப்படின்னா, ஆண்டவர் எப்போ அந்த சிலுவையில் ஏறினாரோ அன்னைக்கு அந்த திருச்சிலுவைக்கு மகிமை கிடைத்தது என்பது நாம் மறுக்க முடியாத ஒரு உண்மை. அந்த திருச்சிலுவை வந்து மகிமை அடைய முடியாமல் அப்படியே புதைந்து கிடந்தது. அப்போ அந்த ஆண்டவர் என்ன செய்தார், அந்த உலகத்திற்கு மீண்டுமாய் அதை தெளிவுபடுத்த விரும்பித்தானோ என்னவோ இந்த காரியங்களை எல்லாம் நிகழ்த்தி மீண்டுமாய் அந்த சகோதரிக்குள்ளிருந்து ஆவியானவர் செயல்பட்டு மீண்டுமாய் இந்த திருச்சிலுவை உயர்த்தப்பட்டு அந்த திருச்சிலுவையினுடைய அடையாளம் என்பது நாம் எல்லோரும் கண்ணோக்கி பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். திருத்துதர் பணியில் 2:36 சொல்லுகிறது, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவுமாக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். இந்த சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை, சிலுவை அல்ல, நம்ம சிலுவை என்பது அடையாளம். அந்த சிலுவையிலே நாம் காண்கிற இயேசு அவரு தான் என்ன செய்தார், உயர்த்தப்பட்டார். நம்ம திருச்சிலுவை உயர்த்தப்பட்டது என்று நாம் சொன்னால் கூட அந்த சிலுவை என்கிற பொருள் அல்ல, அந்த சிலுவையின் வழியாக கடந்து சென்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதைத்தான் திருத்துதர் 2:36 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார். இந்த இயேசுவை, எந்த இயேசுவை, நமக்காக பாடுகள் பட்டு உயிர் அந்த துன்பத்தின் வழியாக கடந்து போன இயேசுவை. அந்த சிலுவையை எத்தனை பேர் ஏற்றிருப்பாங்க, தன்னுடைய தோளில் தன்னுடைய தூக்கியிருப்பாங்க, சிலுவையில் அறையப்பட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையை ஏற்றுக்கொண்ட நிலை என்பது வித்தியாசமானது. இன்றைக்கி நாமும் அவர் வந்து யாரும் அவர் மேலே வந்து திணிக்கலை, எல்லார் மேலேயும் திணிக்கப்பட்டது. 2000 பேரெல்லாம் சேர்த்து ஒரே நேரத்துலலாம் சிலுவையில் அறைஞ்சிருக்கிறாங்க மற்ற இனத்தை பழி வாங்கிறதுக்கு. ஆனால் அவர்கள் யாரும் சிலுவையை தானாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் சிலுவைக்காகவே பிறந்து இந்த சிலுவை மரணத்திற்காகவே தன்னுடைய பணிகளை எல்லாம் நிறைவாய் செய்து முடித்து தன்னை கையளித்த, அதாவது கையளிக்கிறதுனா தன்னை கொடுக்கிறது, ஒரே ஒரு ஜீவன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனால தான் சொல்லுகிறோம், அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அடையாளத்தை நம்ம உள்நோக்கி பார்க்க வேண்டும். இன்றைக்கி நிறைய வீடுகளில் சிலுவை வைத்திருக்கிறோம் நம்ம. அந்த சிலுவையில் ஒரு உருவம் இருக்கும். அதாவது நம்ம கத்தோலிக்க திருவையில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பாடுபட்ட சுருவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெறும் சிலுவை என்று சொல்வதில்லை, பாடுபட்ட திருச்சிலுவை அப்படி சொல்கிறோம். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா கிராஸ் என்கிற வார்த்தை வந்து வெறும் சிலுவையை குறிக்கிறது. குருசிஃபிக்ஷன் அப்படின்னா கிராஸ் வித் ஜீசஸ், அதில் ஜீசஸுடைய ஃபிகர் இருக்கணும். அந்த ஃபிகர் இருந்தால் தான் அது குருசிஃபிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த அடையாளங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதை வந்து நம்ம திருவையில் இந்த குருசிஃபிக்ஷனை தான் ஆலயத்தில் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. அதை தான் வைக்கணும். வெறும் சிலுவையை நம்ம வைத்துக்கொள்ளலாம், வைக்கக்கூடாது என்பதல்ல. ஆனால் ஆலயத்துக்குள்ளே வைக்கப்படுகிற சிலுவையினுடைய அடையாளம் எப்படி இருக்குன்னா, வெறும் சிலுவை அல்ல, திருச்சிலுவை. அதாவது இந்த பாடுகள் பட்ட இயேசுவினுடைய உடலை வைத்திருக்கிற அந்த குருசிஃபிக்ஷன் என்று சொல்லக்கூடிய திருச்சிலுவையினுடைய அடையாளம் அங்கே இருக்கணும். மற்றவங்க இது வந்து சிலுவை சிலை வழிபாடு அப்படி இப்படின்னு அவங்க சொல்லட்டும், அதை பற்றி நம்ம கவலை இல்லை. ஏற்கனவே நம்ம அதெல்லாம் சொல்லியிருக்கிறோம், விளக்கியிருக்கிறோம். இந்த கோயிலில் பார்க்குற இயேசுவோட முகம் வேறு, அந்த கோயிலில் பார்க்குற இயேசுவோட முகம் வேறு. அதனால் நம்ம இயேசுவினுடைய அந்த முகத்தை நம்ம பார்க்கல, அதிலே நமக்காக பாடுபட்ட இந்த இயேசு கிறிஸ்து என்கிற அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அடையாளம் தான் வந்து நமக்கு மீட்பளிக்கிற அடையாளம் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. அதற்காகத்தான் அந்த உருவம் தாங்கிய இயேசுவை நம்ம முன்வைக்க திருவாவை நமக்கு ஒரு என்னது அதிகாரபூர்வமான ஒரு உறுதியை தருகிறது, வார்த்தையை வைக்கிறது. திருப்பலி கூட பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒவ்வொரு திருப்பலியிலும் குருவானவர் இப்படி ஒரு பாடுபட்ட ஒரு திருச்சிலுவையை இல்லாமல் திருப்பலி வைக்கக்கூடாது. இந்த பீடத்தை அலங்கரிக்கிற போது அதில் கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு சிலுவை இருக்கணும். இது வெறுமையான ஒரு சிலுவையை நம்ம அனுமதிக்கிறதில்லை, ஆண்டவர் பாடுபட்ட திருச்சிலுவை. இப்போ இதில் இருக்கிற முகம், இயேசுவினுடைய முகமும் அடுத்த சிலுவையில் இருக்கிற முகம் ஒன்றா இருக்க போதுமா, இதில் முகமே இருக்குதானே தெரியல. ஆனால் நம்ம இதை பார்க்குற போது இந்த சுருவத்தை, இந்த சிலையை அப்படின்னு நம்ம சொல்கிறதில்ல. இதிலே பாடுபட்டு இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய அடையாளத்தை தான் நம்ம பார்க்குறோம். இதை நான் பார்க்கிற போது ஒரு குருவானவர் அந்த இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில் அந்த இரத்தம் சிந்திய அந்த காட்சியை அவர் நினைத்து கொண்டு தான் இந்த திருப்பலி நிறைவேற்றணுங்கிறது தான் திருவையினுடைய ஒரு புரிதல். அதற்காகத்தான் இந்த திருச்சிலுவை எங்களை பார்த்து வைக்கப்படுகிறது, குருவை பார்த்து வைக்கப்படுகிறது. ஆகவே இது எல்லாருக்கும் மனசில் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு மக்களுக்காக ஒரு திருச்சிலுவை பின்னாடி மேலே இருக்கும், குருவானவருக்கு அது தெரியாது. அப்போ குருவானவர் பார்க்கும்படியான திருச்சிலுவை முன்னாடி வைக்கப்படுகிறது. அப்போ இந்த திருச்சிலுவையினுடைய அடையாளங்கள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய காரியம், நாம் அந்த ஆண்டவரை உற்று நோக்க வேண்டும். முதல் வாசகத்தில் பாருங்கள், இன்றைக்கி வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் கொள்ளிவாய் பாம்பு கடிக்குது, உடனே அதை கோளில் உயர்த்தி மாட்டுறது, அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை செய்ய சொன்னதோடு கூட இன்றைய நற்செய்தி தொடர்பு படுத்தப்படுகிறது. பாருங்கள், பாலைநிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும், அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். இந்த வார்த்தையை பார்த்த உடனேயும் நம்ம நினைக்கக்கூடாது பாம்புக்கும் இயேசுவுக்கும் ஒரே கனெக்ஷனா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. உடனே பாம்பை போய் நம்ம கும்பிடக்கூடாது, பாம்பை உயர்த்தி வைக்கக்கூடாது, அது நம்மளுடைய நோக்கமல்ல. அங்கே என்ன பிரச்சனைன்னா, அங்கே இறப்புக்கான அடையாளம் அந்த இடத்துல பாம்பு, அந்த இறப்பை கொடுத்த அடையாளத்தை கொண்டே கடவுள் மீட்டெடுத்தார். அதுதான் அடையாளம். எந்த ஒரு காரியத்தை வைத்து, அதாவது முள்ளை முள்ளால் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க, தொடக்க நூலில் நம்ம பார்க்குறோம், மரத்தால் மனுஷன் தன்னுடைய மகிமையை இழந்தான். அதே மரம்தான் இந்த இடத்துல அடையாளப்படுத்தப்படுகிறது. ஏன் இயேசு சிலுவை மரத்தினுடைய சாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அங்கே ஒரு ஏதேன் தோட்டத்தில் நடந்த வேதனையின் அடையாளம், அங்கே மகிமையை இழந்த அடையாளம் மரத்தாலே, இங்கே மகிமையை மீண்டும் பெற்றுக்கொண்ட அடையாளம் மரத்தாலே. அங்கே ஏவாள் என்கிற ஒரு அடையாளம், ஒரு பெண்ணினுடைய அடையாளம், இங்கே அன்னை மரியாள் என்கிறவள் புதிய ஒரு ஏவாளாக நமக்கு முன்பாக பரிணமித்து கொடுக்கப்படுகிற அடையாளம். ஆண்டவர் இயேசு பாருங்கள், ஒரு சாவை கொடுக்கிற அந்த அடையாளம், பாவத்தினுடைய ஊடாக வழியாக கடந்து சென்ற அந்த அடையாளம் நமக்கு சாவை விளைவித்தது. அதே பாவத்திற்குள்ளே இயேசு சாமி கடந்து போகிறார், நம்முடைய பாவத்தை எல்லாம் ஏற்று. அந்த சாவுக்கான அடையாளம், அந்த பாம்பு எப்படி இருந்ததோ அதே போல் இவரும் என்ன செய்கிறார், தன்னை உயர்த்தி அந்த இடத்திலே வைக்கிறார். ஆகவே தான் இந்த அடையாளங்கள் பாம்பை நமக்கு குறிப்பதல்ல, அந்த சாவுக்கான அடையாளமான இவர் மாறிக்கொண்டார், தன்னை மாற்றிக்கொண்டார் என்பதை நமக்கு உணர்த்துகிற அடையாளமாக இருக்கிறது. ஆகவே இந்த காரியத்தை எல்லாம் நம்ம சிந்திக்கிற போது கடவுள் பாருங்கள், இந்த இரண்டாவது வாசகத்தில் மிக அழகாக பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பவுலடியாரால், கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை, தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். பாருங்கள், இந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப ஆழமான வார்த்தைகள். மனித உருவில் தோன்றி, இன்றைக்கி அந்த மனித உருவில் தோன்றினாருங்கிறத நம்ம இந்த அடையாளப்படுத்தி வைக்கிறோம். அதை வேண்டான்னு சொல்லி ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை வேண்டாங்கிறாங்க. இந்த வார்த்தைக்கு நீ உருவம் கொடுக்கக்கூடாது. மனித உருவில் தோன்றினார், ஏன் தோன்றினார், அந்த உருவு தோன்றினாருங்கிறதை உறுதி செய்கிற சில அடையாளங்களை தான் நம்ம முன்வைக்கிறோம். அது வழிபாட்டுக்கான அடையாளம் அல்ல. ஆண்டவர் இங்கே ஆவியிலும் உண்மையிலும் தான் இன்றைக்கி நம்ம தொழுது கொண்டு இருக்கிறோம். இங்கே வைத்திருக்கக்கூடிய சுருவங்களையோ சிலைகளையோ அல்ல. ஆகவே நம்ம ஆவிக்குரிய அபிஷேகத்துக்குள்ளே கடந்து போகிற போது அவர் மனித உறவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு. அதாவது சாவு என்று சொல்கிற பொழுது த பெனாலிட்டி ஆஃப் டெத் வந்து ஸ்பிரிச்சுவல் டெத் இல்லை, இட் இஸ் அ லிட்ரல் டெத். உண்மையாகவே அவர் மரிக்கிற அந்த ஒரு காரியம், அது சிலுவையின் மீது ஏறி இரத்தம் சிந்தி மரிக்கிற அடையாளம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இதையெல்லாம் நம்ம இன்றைக்கி ஆண்டவருடைய திருச்சிலுவையினுடைய நாளில் உயர்த்தி பிடிக்க அழைக்கிறார். இந்த சிந்தனையெல்லாம் உயருகிற போது நான் என்ன செய்ய வேண்டும் இந்த திருச்சிலுவைக்கு? திருச்சிலுவை அன்றைக்கி உயர்த்திட்டாங்க செயின்ட் ஹெலேனா, கான்ஸ்டாண்டின் உயர்த்திட்டார்னு வச்சுப்போமே, இன்றைக்கு நான் எப்படி திருச்சிலுவை உயர்த்த முடியும்? இதை தான் நாம் யோசிக்கணும். இன்றைக்கி நம்ம நேரத்தில், நம்ம உலகத்துக்குள்ளே, நம்ம சூழலுக்குள்ளே நான் எப்படி இந்த திருச்சிலுவையை உயர்த்தி பிடிக்கிறேன்? இப்படி நம்ம எல்லாரும் திருச்சிலுவை உயர்த்தி பிடிச்சோன்னா இந்த உலகம் மீட்படையும். ஒரு வீட்டுக்குள்ளே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கணவர் போய் ஏதோ திருத்தலத்துக்கு போன இடத்துல ஒரு சிலுவையை வாங்கிட்டு வந்துட்டார். அந்த சிலுவையை வீட்டில் வைக்க அந்த அம்மா மறுக்கிறாங்க, கோயிலில் வந்து கொடுக்குறாங்க. நான் சொல்கிறேன், எல்லாமே இருக்குமா கோயிலில், நிறையா சிலுவை இருக்குது, நீங்கள் வீட்டில் கொண்டு வைங்க அப்படின்னு. அதெல்லாம் வீட்டிலலாம் வைக்க முடியாது, இதை கொண்டு போய் வீட்டில் வச்சு எவன் பாடுபடுறது, இந்தா வச்சுக்கோ. நான் சொல்கிறேன், இந்த கோயிலில் வைக்க இடம் இல்லைம்மா, வச்சா வைங்க இல்லை எங்கேயாவது ஓரமாக போட்டு வைங்க. கஷ்டம் என்ன, சாமியாருக்கு வந்துட்டு போட்டோம், சாமியார் செத்தா பரவாயில்ல அந்த மனநிலை பாருங்க. திருச்சிலுவையை வீட்டில் வச்சா செத்து போயிடுவீங்கன்னு யார் சொன்னா, துன்பம் வரும்னு யார் சொன்னா? நான் சொல்கிறேன், நீ வைக்காமல் இருந்தால் தான் உனக்கு துன்பம் வரும். நீ திருச்சிலுவை உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளே பிசாசு குடிகொள்வான். திருச்சிலுவை இருக்கிற இடத்துல ஒரு வல்லமை, திருச்சிலுவை இருக்கிற இடத்துல அது ஒரு மகிமை. நான் செமினரி படித்து கொண்டிருந்த போது லீவுக்கு வீட்டுக்கு வந்தேன், திடீர்னு பார்த்தா எங்கள் அப்பா என்ன செய்தார், புக்கு வைக்கிற அந்த ஷெல்ஃபு ராக், வீட்டிலலாம் ரேக்ஸ் வைப்பாங்க இல்லைங்களா, அது பில்ட் இன்பில்ட் வாலில் கட்டியிருப்பாங்க செவுத்துலேயே, அதில் மேலே இருக்கிற தளத்தை அவர் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் எல்லாம் மலை மாதிரிலாம் செட் பண்ணி ஒரு சிலுவையை நட்டு வச்சுருந்தார். அது எங்கேயோ செய்தியை கேட்டு மனம் மாறி இருக்கிறார், அவர் வைத்திருந்தார். நான் கேட்டேன், என்ன ஒரே கல்வாரி மலையெல்லாம் இங்கே இருக்கே அப்படின்னு. ஆமாம், ஆண்டவர் இங்கே இருக்கணும்ல, அதனால தான் ஆண்டவருக்கு அந்த உயர்ந்த இடத்த கொடுத்துட்டேன் அப்படின்னு அப்பா சொன்னாங்க. நான் ஒன்றும் சொல்லலை, ஐ ரியலி ஃபெல்ட் வெரி ஹாப்பி. என்ன மனசுக்குள்ளே எனக்கும் ஓடிச்சு, ஏன்னா நான் அப்போது ஆண்டவரை முழுவதுமாக அறியலை. நாங்கள் படித்து கொண்டிருந்த காலம், சிலுவையை வச்சுருக்கிறாரு வீட்டில், பயப்படாமல் வச்சுருக்கிறாரு பரவாயில்ல அப்படி தான் நினச்சேன் நான். ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ளே துன்பம் வந்ததாக எனக்கு தெரியல. ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து எங்களை காப்பாற்றினார் என்று தான் நாங்கள் உணர்கிறோம். தீமை வந்தது, வேதனை வந்தது, ஆனால் நாங்கள் விழுந்து விடாதபடி ஆண்டவருடைய திருச்சிலுவை அந்த வீட்டை காப்பாற்றி இருக்கிறது. நீங்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் தேவப்பிள்ளைகள். அதனால் இந்த திருச்சிலுவையை குறித்த மண்டல நம்ம வெக்கப்படக்கூடாது. பவுலடியார் சொல்கிறாரு, ஒன்று கொரிந்தியர் 1:18, சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடைமை. பாருங்க, அழிந்து போகிறவர்களுக்கு மடைமை. அப்போ நீங்கள் அழிந்து போகிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க, அதெல்லாம் வைக்கப்படாது, டோன்ட் கீப் கிராஸ் இன் த ஹவுஸ் அப்படி சொல்லுவீங்க. அப்போ நீ அழிந்து போகக்கூடிய அடையாளமாய் மாறிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்ககிட்ட யாராவது வந்து சொல்கிறாங்கன்னா உடனே நீங்கள் கேட்கக்கூடாது, நீங்கள் உடனே சொல்லணும், இந்த பாரு இந்த பிரசங்கத்தை கேட்டுப்பார், இந்த இறைவசனத்தை வாசிச்சுப்பார், அழிந்து போகிறவர்களுக்கு மடமை, நீ அழிந்து போகிற அதனால தான் இதை வந்து என்கிட்ட சொல்கிறேன்னு நம்ம சொல்லணும். கன்ஃபரண்ட் பீப்புள், டோன்ட் ஆர்கியூ, கன்ஃபரண்ட் பீப்புள். பாருங்கள், ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. அந்த வல்லமையான அடையாளம் வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம தோற்று போவோமா, யோசிச்சு பாருங்கள். 1 Corinthians 1:23 சொல்கிறாரு, நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். சிலுவையே அல்ல தேவப்பிள்ளைகளே, அதனால தான் நம்ம தாய் திருவாவை இந்த அடையாளத்தை வைக்க சொல்லு. வெறும் சிலுவையை வச்சுருக்கிறது இல்லை, வெறும் சிலுவையை பறைசாற்ற நம்ம இல்லை, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையுமாக இருக்கிறது, ஆனால் எங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை மகிமையாய் பார்த்தாங்க. கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட 1 Timothy 2:2 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. இன்னைக்கு உலகத்தில் பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறாங்க, அதை படிக்கிறாங்க, இதை படிக்கிறாங்க, காசு கொடுக்கக்கூடிய எல்லா படிப்பும் படிக்கிறாங்க. எது அவங்களுடைய கரியரை ஃபிக்ஸ் பண்ணும் அதை படிக்கிறாங்க. அதை படித்தா என்ன நடக்கும், கை நிறையா காசு கிடைக்கும். வெரி குட். கை நிறையா காசு கிடைச்சோன்னு என்ன நடக்கும், காசு தான் நிறையா இருக்கே, இதை வாங்கி போடுவோம் அதை வாங்கி போடுவோம்னு நம்ம தேவையற்றவைகளின் மீது கவனம் செலுத்த ஆரம்பிப்போம். காசு தான் நிறையா இருக்கே, அதனால் கொஞ்சம் காசை நம்ம என்ன செய்வோம், அங்கிட்டு போட்டு பார்ப்போம், இங்கிட்டு போட்டு பார்ப்போம், பாவ நிலைகள் உள்ளே வரும். பாருங்கள், கடைசியில் அந்த காசு பணம் நிறைந்திருக்கிற குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் தொலைந்து போவதை பார்க்கிறோம். நீ காசு சம்பாதிங்க வேண்டான்னு சொல்லலை, அதை சரியாய் கையாள கற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை எது கொடுக்கிறது, சிலுவை தான் கொடுக்கும். அதை தான் அவர் பவுலடியார் சொல்கிறாரு, இது வேறு அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. அப்போ நீ சிலுவையையும் சிலுவையில் மறித்த இயேசுவையும் அறிந்து கொண்டால் மற்ற எல்லாம் உங்களுக்கு சரியாக இருக்கும். ஒரு மகன் வந்தார், ஒரு குடும்பத்தில் பிரச்சனை, பணம் நிறைய சம்பாதிக்கிறாங்க, அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, மனைவி சம்பாதிக்கிறாங்க, அப்பா அம்மா வேற கொடுக்குறாங்க, வீடு செழிப்பாக இருக்குது, பெரிய வீடு, பாருங்கள் எல்லாமே எல்லையில்லாத நிலையில் காரியங்கள் அவங்களுக்கு கிடக்குது. ஆனால் அவங்கள்ட்ட கேட்ட, நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்க, கடவுளுக்கு ஏதாவது கொடுக்குறீங்களா, ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டப்போ அவர் இல்லைங்கிறார். அவர் அதில் உறுதியாக இருக்கிறார், கொடுக்கக்கூடாது, கொடுக்க வேண்டிய தேவையில்லை, எதற்காக கொடுக்கணும், நம்ம கொடுத்தா அவங்க சோம்பேறி ஆகிடுவாங்க, அவங்க உழைக்க மாட்டாங்க. பாருங்கள், பேசுவது சரியாக இருக்கிறதை போல தெரிகிறது, ஆனால் செய்வது தவறு. பணம் நமக்கு நிறையா இருக்குங்கிறதுக்காக நான் என்ன செய்யக்கூடாது, என்னுடைய களஞ்சியங்களை விஸ்தரித்து கொள்வதற்காக அல்ல. அதுதான் ஒரு பணக்காரன் சொன்னான், எனக்கு நிறைய விளைச்சல் விளைஞ்சிருச்சு, நான் என்ன செய்ய போகிறேன், களஞ்சியத்தை பெரிதாக்கி கொட்டி வைக்க போகிறேன். நாம் நிறைய பேர் அப்படி தான் கொட்டி வைக்கிறோம். சிலுவையினுடைய அடையாளம், நான் என்னுடைய உழைப்பினுடைய காணிக்கையை நான் என்ன செய்கிறேன், யார் யாருக்கு பகிர்ந்தளிக்க வேண்டுமோ அவர்களுக்கு நான் கொடுக்கும்போது, இட் இஸ் த கிராஸ், இதுதான் சிலுவை. அந்த சிலுவையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் வாலண்டியர்லி, கையொழிக்க நம்ம ஆண்டவர் இயேசு கையளித்தார், ஒப்புவித்தார். அப்போ நாம் வேணுமென்றே ஒப்புவிக்கிறோம். அப்படி கொடுக்குற போது அந்த சிலுவை நீங்கள் உயர்த்தக்கூடிய அடையாளமாக இருக்கிறீங்க. பாருங்கள், இப்போ நாங்கள் இந்த திருப்பலி வைக்கிறோம், உதாரணத்திற்கு என்னை உதாரணமாக நான் வைக்கிறேன். இப்படி ஒரு திருப்பலியை வச்சு நாங்கள் ஏன் இந்த வேலையை செய்யணும்? எங்களை போல் நிறைய பேர் ஃபாதர்ஸ் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் இப்படி குருக்கள் செய்ய வேண்டும்? நிறைய பேர் ஒரு பூசை வச்சுட்டு அவங்கவுங்க உட்கார்ந்துருக்குறாங்க, நம்ம அப்படி உட்கார்ந்துருக்கலாமே, நம்ம ஏன் இந்த முயற்சி எடுக்கணும்? இது எங்களுக்கு வழி நிறைந்த கஷ்டம் நிறைந்த ஒரு காரியமாக இருக்கிறது, இதை விடக்கூடாது, டைம் வந்துருச்சு, உடனே அவரை கூப்பிடு, கேமராமேன் வரணும், அவர் வரணும், இவர் வரணும், எல்லாம் வரணும், இதை தொடர்ச்சியாக செய்யும் போது மிகப்பெரிய கஷ்டம் இருக்கிறது. ஏன் இதை நம்ம வந்து தொடர்ச்சியாக செய்யணும்? இதுதான் சிலுவை. இந்த சிலுவையை நான் எடுக்க மறுத்தால் நான் கடவுளை மறுதளிக்கிறேன் என்று அர்த்தம். யார் யாருக்கு எந்தெந்த மாதிரியான சிலுவை உண்டு, அவரவர்கள் அவரவருக்குரிய சிலுவையை உயர்த்தி பிடிக்க வேண்டும். தேவரீர் ஆண்டவர் வந்து நமக்கு அதை செய்து காட்டிட்டு போயிருக்கிறார். பாருங்க, எபிரேயர் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். நம்ம பல நேரம் யார் மேலே கண்களை பதிய வைக்கிறோம்? அங்கே ஒருத்தரை பார்க்குறோம், இங்கிட்ட ஒருத்தரை பார்க்குறோம், அவங்களாம் வீடு கட்டிட்டாங்க, அவங்களாம் இப்படி வளர்ந்து போகிறாங்க, நான் இப்படியே இருக்கிறேனே, இப்படி இப்படியே நான் அடுத்தவங்களுக்கு செய்துட்டு நான் வந்து இப்படியே கிடக்கிறேனே, சின்ன வீட்டில் உட்காந்துருக்கிறேனே அப்படின்னு நினைக்கலாம். அவர்கள் எங்கே போகிறாங்க? அவர்கள் நரகத்துக்கு போகிறாங்க, நாம் எங்கே போகணும்னு ஆசைப்பட்றோம். அதுதான் வேதம் சொல்லுது, நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துகிறவரும் அதை நிறைவு செய்வருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். இயேசு என்ன சொல்கிறாரு? உன் சிலுவையை தூக்கி கொண்டு என் பின்னாடி வான்னு சொன்னார். எவன் ஒருவன் தன் வாழ்வை என் பொருட்டு இழக்கிறானோ அவன் வாழ்வை காத்துக்கொள்வான்னு சொன்னார். வார்த்தையை சொல்லுது பாருங்க, அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு, யார், இயேசு ஆண்டவர், இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். மகிமையின் பொருட்டு, அடைய இருந்த மகிமையின் பொருட்டு. அதே போல் நாம் இங்கே உலகத்தில் இழிவை ஏற்றுக்கொள்கிற போது நன்மை செய்து ஆண்டவருக்காக கரத்தை நீட்டி ஏற்றுக்கொள்கிற போது நமக்கு கிடைக்க போகிற காரியம் என்ன? மகிமையினுடைய அடையாளம். இப்போது கடவுளது அரியின் வலப்பக்கத்தில் அவர் வீற்றிருக்கிறார். உங்களுக்கும் அதே இடத்துல ஆண்டவர் இடம் கொடுக்க போகிறார். ஒன்று பேதுரு ராயப்பர் சொல்கிறார் 2:24, சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். சிலுவை சுமக்கலை, நம்ம பாவங்களை எல்லாம் சிலுவை சுமந்துருச்சின்னு சொல்லக்கூடாது, சிலுவையில் இருந்த இயேசு சுமந்தார். சிலுவையை நம்ம தனியாக வச்சுக்கிட்டு இதுதான் மீட்பு கொடுத்துச்சின்னா அது ஒரு தவறான ஒரு புரிதலாக இருக்கும். இது மீட்பளிக்கலை, இதிலே எனக்காக ஏறின இயேசு கிறிஸ்து மீட்பளித்தார். அதைத்தான் ராயப்பர் உறுதி செய்கிறாரு. பேதுரு, சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார், நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கு இவ்வாறு செய்தார். பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வது, அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள். திருவள்ளி பாடலே கூட இதனுடைய அடையாளங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே இந்த அடையாளம், இந்த வார்த்தையினுடைய ஆழம் நமக்கு சொல்லுகிற செய்தி என்னென்னா, நான் திருச்சிலுவையை உயர்த்துகிற அடையாளமாக இருக்கணும், என்னால் திருச்சிலுவை உயர்த்தப்படணும். நன்னால நம்ம திருச்சிலுவையை வாங்கி இப்படி கையில் தூக்கிக்கிட்டு போகிறதில்ல, எல்லோரும் கையில் தூக்கிக்கிட்டு போங்க. இன்றைக்கி நிறைய பேர் நான் பார்க்குறேன் வெளிநாடுகளில், ஏன் இந்தியாவில் கூட வந்துட்டுருக்கு, காதுலெல்லாம் சிலுவை போட்டுட்டு அலையிறாங்க. அதில் குருசிஃபிக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல, வெறும் சிலுவையை அவங்க என்ன செய்கிறாங்க, காதில் எங்கெல்லாம் மாட்டிக்கிட்டு அலையிறாங்க. அவர்கள் அதை அவசங்கப்படுத்துகிறாங்க. நாம் காதில் கையிலெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு, கழுத்தில் குழந்தைகளுக்கு ஒரு சிலுவை போடுவோம், அப்படி போட்டுக்கலாம், ஒரு அது பாடுபட்ட சிலுவம் இருக்கணும். திருச்சிலுவைன்னா நம்ம வெறும் சிலுவை அல்ல. சில நேரத்தில் சந்தேகம் வரும், அவன் கழுத்தில் போட்டு பெரிய சிலுவையாக போட்டிருப்பான், நான் பார்ப்பேன் இவன் அழகுக்கு போட்டிருக்கானா, இந்த ஸ்டைலாக போட்டிருக்கானா, இல்லை விசுவாசியாக போட்டிருக்கானா, நமக்கு தெரியல. அதில் இயேசுவினுடைய பாடுபட்ட அந்த உடல் இருக்கணும், இருந்ததுனா தான் அது நமக்கு வெளிப்படுத்தும் இவன் உண்மையாக ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்கிறான். ஏன்னா அவன் வெறும் சிலுவையை ஸ்டைலுக்கு போடலை, அதில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற அடையாளமாய் நிற்கிறான் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் தேவப்பிள்ளைகளே, இந்த உலகம் அப்படியாக இந்த திருச்சிலுவையை ஒரு அவமானத்தின் சின்னமாக மாற்றிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த 21வது நூற்றாண்டில் நாம் வெறுமையாய் அணிந்து கொண்டிருப்பது அல்ல, மாறாக வெறுமையாய் அணிவதல்ல, மாறாக அதற்கு அர்த்தம் கொடுக்கக்கூடிய அடையாளமாக திருச்சிலுவையை அன்று உயர்த்தினாங்க. அதை நம்ம வெறும் விழாவாக கொண்டாடிட்டு போகலை. ஒவ்வொரு நாளும் நான் திருச்சிலுவையை எப்படி உயர்த்தப் போகிறேன், என் செயல்பாடுகள், என்னுடைய அந்த கரத்தை பிறருக்காக நீட்டி காயப்படுகிறேன், பிறருக்கு நன்மை செய்து நான் அதனால் வழியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னா நீங்கள் தான் கிறிஸ்துவினுடைய சாட்சி, அந்த பாடுபட்ட இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படுவதற்கான சாட்சி, திருச்சிலுவை மகிமை அடைவதற்கான சாட்சியாக நீங்கள் இருக்கிறீங்க. யோசித்து பாருங்கள், எந்தெந்த வழிகளில் நம்ம ஓட முடியுமோ முதல்ல ஒரு படி எடுத்து வைப்போமே. எடுத்தோன்னே நம்ம தாவ முடியாது. முதல்ல ஒரு படி எடுத்து வைப்போம், அதுக்கப்புறம் ஒரு படி எடுத்து வைப்போம். கண்டிப்பாக நம்ம என்ன செய்வோம், வி வில் வின் த ரேஸ். ஆண்டவர் சொன்ன அந்த ஓட்டத்தை வெற்றியோடு நிறைவு செய்வோம். ஆண்டவருக்கான தலங்களை கொடுத்துருக்கிறார். துன்பப்படுகிறதற்கு தலங்கள் ஏராளமாக இருக்கிறது, அதனால் நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆகவே நாம் தான் என்ன செய்யணும், நன்மைத்தனத்தின் ஆவியை தாங்கியவர்களாக செயல்பாட்டுக்குள்ளே போகணும். ஆண்டவர் அழைக்கிறார், வாருங்க நாமும் திருச்சிலுவையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு பலன் அளித்து மாட்சியில் உங்களை பங்கு பெற செய்வார். ஆமேன்.